මීළඟට න්‍යායපත්‍රයේ යෝජනා අංක 1 සභාව එකඟද? සභානායකතුමා සභාව කල් තැබීම.
පාර්ලිමේන්තුව 27 වෙනිදා උදේ 10 මාර්ට්.
කල් තැබීමේ යෝජනාව ඉදිරිපත් කරන්න තිලකරාජන් මහත් ගරු තිලකරාජන් මන්ත්‍රීතුමා.
ගෞරව සභිකි තලමෙදාංගම උරුපිනර අවර්ගලේ. இன்றைய சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை முன்வைப்பதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதல்வில் சபை முதல்வர் உள்ளிட்ட தலைமைதாங்கம் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தோட்ட பகுதியில் என்பது இந்த நாட்டில் இன்னொரு தீவாக அமைந்தது போல வேறுபட்ட நிர்வாக முறைமையின் கீழ் வரலாற்று ரீதியாக கொண்டிருக்கிறது என்பது பல்வேறு விடயங்களினூடாக பல முறை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கையின் தேசிய ரீதியாக 1940களில் இருந்தே நாட்டின் இலவச கல்வி முறைமையின் கீழ் அரசாங்கத்தினால் இலவச கல்வி இந்த நாட்டு பிரஜைகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட போதும் தோட்ட பாடசாலைகளின் முறைமையின் கீழ் தோட்ட கம்பெனிகளால் நடத்தப்பட்டு வந்த பாடசாலைகளே பெருந்தோட்ட சமூகத்தினருக்காக நடைமுறையில் இருந்தன. எனினும் 1972 தோட்டங்கள் அரசமயப்படுத்தப்பட்டதோடு தோட்ட பாடசாலை முறைமைகள் இல்லாமலாக்கப்பட்டு படிப்படியாக அவை அரசாங்க பாடசாலையில் ஆக்கப்பட்டமை வரவேற்கப்படக்கூடியது. எனினும் அத்தகைய தோட்டப்பாடசாலைகளாக இருந்த சுமார் 845 பாடசாலைகளும் இன்றும் கூட கல்வி அமைச்சினால் அவ்வாறே அடையாளம் காணப்படுவதுடன் அவற்றின் மேற்பார்வைக்கும் செயற்படுத்தி வைக்கும் என பெருந்தோட்ட பாடசாலை அலகு பிளான்டேஷன் ஸ்கூல்ஸ் யூனிட் எனும் ஒரு பகுதி இயங்கி வருகிறது. தேசிய ரீதியாக வளங்களை பெற்றுக் கொடுக்கும் போது மாகாண கல்வி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு உரிய முறையில் வளங்களை பெற்றுக் கொடுக்கும் ஏற்பாடுகள் இல்லை. உதாரணமாக ஒரு கல்வி வலயத்தில் பெருந்தோட்ட பாடசாலையாக அமைந்த தமிழ் மொழி மூலம் இயங்கும் பாடசாலைகள் 75% சிங்கள மொழி மூல பாடசாலைகள் 25% அமைகின்ற போது வளங்கள் அந்த விகிதாசாரத்தில் பகிரப்படுவதில்லை. கல்வி நிர்வாக அதிகாரிகள் நியமனத்திலும் கூட இந்த முறையான ஒழுங்குகள் பின்பற்றப்படுவதில்லை. இது பெருந்தோட்ட பாடசாலைகளின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக உள்ளது. இந்த நிலையில் பெருந்தோட்ட பாடசாலைகள் பல மூடப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் செய்திகள் வந்துள்ளன. எனவே இலவச கல்வி முறைமைக்குள் சுமார் 40 ஆண்டுகாலம் தாமதமாக உள்வாங்கப்பட்ட பெருந்தோட்ட பாடசாலைகளின் முன்னேற்றத்தையும் செயற்பாட்டையும் கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் பெருந்தோட்ட பாடசாலைகள் அலகினை பிளான்டேஷன் ஸ்கூல்ஸ் யூனிட் சிறப்பு பிரிவாக எஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் யூனிட் வலுப்படுத்தி வள ஒதுக்கீடுகளை செய்வதுடன் மாகாண சபைகளுக்கும் இந்த பிரிவுக்கும் நேரடி தொடர்பினை ஏற்படுத்தி செயற்படுத்தும் வகையில் கொள்கை ரீதியான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுமாறு இந்த பாராளுமன்றம் பிரேரிக்கின்றது. கௌரவ சபைக்கு தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த பிரேரணையின் ஊடாக நான் முன்வைத்த விடயம் இந்த கல்வி சார்ந்த அபிவிருத்தியில் இந்த நாட்டில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் ஏற்கனவே பிரேரணையில் முன்வைத்தவாறு இந்த நாட்டில் ஏனைய சமூகங்களிலிருந்து வேறுபட்ட சில அடிப்படைகளை கொண்ட சமூகமாக மலையக பெருந்தோட்டம் சமூகம் அமைவதற்கு காரணம் இவர்கள் இந்த நாட்டின் பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்காக இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் என்ற வகையில் அவர்கள் நேரடியாக காலனித்துவ ஆட்சிக்கு கீழாக இந்த நாட்டில் வைக்கப்பட்டார்கள். 1931 இந்த நாட்டின் சர்வஜன வாக்குரிமை கீழாக அவர்கள் வாக்குரிமை பெற்ற போதும் கூட 1948 அவர்களுக்கு இருந்த வாக்குரிமை பறிக்கப்பட்டதன் காரணமாகவும் பின்னர் 1977 பின்னதாகவே சிறுக சிறுக அது கிடைக்கப்பட்டதன் காரணமாகவும் இந்த வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கும் வாக்குரிமை மீள கிடைக்கப்பட்டதற்குமான இடைப்பட்ட 40 தசாப்த காலம் அதாவது 40 வருடங்கள் என்பது இந்த காலப்பகுதியில் இந்த நாட்டில் ஏனைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சகல உரிமைகளிலிருந்தும் இவர்கள் விலக்களிக்கப்பட்டு வைத்து வந்திருந்தார்கள். அதில் பிரதானமானது தான் இந்த கல்வித்துறை. எனவே இந்த நாட்டில் இலவச கல்வி தந்தை என போற்றப்படுகின்ற CWW கண்ணங்கரா அவர்களினால் இந்த நாட்டு மக்கள் பிரஜைகள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்ற இலவச கல்வி முறை பெருந்தோட்டத்துறை சார்ந்த மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அவர்களுக்காக இருந்தது தோட்ட பாடசாலை என்கின்ற முறைமை. உதாரணமாக நானே அதற்கு பெரிய உதாரணம். 1979 நான் பாடசாலைக்கு முதலாம் தரத்துக்கு உள்வாங்கப்படும் போது என்னை ஒரு தோட்ட பாடசாலையிலேயே அனுமதித்தார்கள். அரசாங்க பாடசாலையில் இலவச கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பற்றவர்களாகவே நாங்கள் இருந்தோம். எஞ்சிய 40 வருட காலங்களில் நாங்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிற போதும் கூட அந்த 77 பின்னதாக இந்த பாடசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னரும் கூட இப்போதும் கூட இந்த பிளான்டேஷன் ஸ்கூல்ஸ் யூனிட் பெருந்தோட்ட பாடசாலை அபிவிருத்தி அலகு எனப்படுகின்ற ஒரு அலகு, ஒரு தனியான பிரிவு கல்வி அமைச்சின் கீழ் மத்திய அரசாங்கத்தின் கீழ் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தபோதும் இந்த சாதாரணமாக நமது நாட்டில் உள்ள கல்வி முறைமையானது மாகாண கல்வி அமைச்சர்களுக்கு கீழாகவும் மத்திய அரசாங்கத்திற்கு கீழாகவும் இயங்குகின்ற பட்சத்திலே பெரும்பாலான பாடசாலைகள், பெருந்தோட்ட பாடசாலைகள் மாகாண அமைச்சுக்கு கீழாகவே இயங்குகின்றன. அந்த வகையிலே மத்திய மாகாண அமைச்சுக்கு கீழாக, மத்திய மாகாணத்துக்கு கீழாக 567 பாடசாலைகளும், ஊவா மாகாண சபைக்கு கீழாக 201 பாடசாலைகளும், சப்ரகமுக மாகாணத்திற்கு கீழாக 200 பாடசாலைகளாகவும், இதை தவிர்த்த மேல் மற்றும் தென் மாகாணங்களில் ஏனைய பாடசாலைகளுமாக மொத்தமாக 845 பாடசாலைகள் தோட்டப்பாடசாலைகள் என்கின்ற நிலையிலேயே இன்றும் கூட பராமரிக்கப்படுகிறது. எனவே இந்த பிரேரணியின் ஊடாக நான் ஒரு முன்மொழிவினை இந்த பாராளுமன்றத்தில் செய்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வளப்பகிர்விலிருந்து ஆளணி பகிர்வு முதல் சகல விடயங்களிலும் ஏனைய சமூகங்களிலிருந்து அல்லது ஏனைய பிரதேசத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் இந்த மலையக பெருந்தோட்ட பகுதி சார்ந்த மக்களின் கல்வி நிலைமை என்பது காணப்படுகிறது. இந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து நோக்க வேண்டியிருக்கிறது. மாகாண அமைச்சின் கீழாக இயங்கக்கூடிய மாகாண சபைகளில் நியமிக்கக்கூடிய கல்வி அமைச்சர்களின் ஊடாக இவை சரி செய்யப்பட வேண்டும் அல்லது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 1988 மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்த மலையக பெருந்தோட்டங்கள் எங்கெங்கெல்லாம் அமைந்திருக்கின்றவோ அந்தந்த மாவட்டங்களில் அந்த மாகாண சபைகளில் தமிழ் கல்வி அமைச்சுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சினையும் உருவாக்கி அதனூடாக செயற்படுத்துவது என்கின்ற அடிப்படையிலே மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுக மாகாணங்களில் தனியான கல்வி அமைச்சும் இருந்தது. தமிழ் மொழி மூலத்திற்கான கல்வி அமைச்சு இருந்தது. காலப்போக்கில் தமிழர் அல்லாத ஒருவர் கல்வி அமைச்சராகவும், குறிப்பாக முதலமைச்சரே கல்வி அமைச்சராகவும் செயற்படுகின்ற நிலைமைகள் வருகின்ற போது அந்த காலகட்டத்தில் ஏனைய அமைச்சுக்களின் ஒரு உபப்பிரிவாக, ஒரு அலகாக இந்த தமிழ் கல்வி பிரிவு செயற்பட்டது என்ற வகையிலே பின்னாளில் தமிழர்களே அந்த பொறுப்பினை வகித்த போதும் கூட அது தனியான கல்வி அமைச்சாக இல்லாமல் ஏனைய ஏதேனும் வகிக்கின்ற ஏனைய அமைச்சுக்களின் ஊடாக அதன் ஒரு பகுதியாக அது நிர்வகிக்கப்பட்டதன் காரணமாக உரிய வகையிலே அது பராமரிக்கப்படாத அல்லது நிர்வகிக்கப்படாத நிலைமை காணப்படுகிறது. நான் அன்சாட் பதிவுகளுக்காக இங்கே ஒரு முக்கியமான ஆவணத்தை சமர்ப்பிக்கின்றேன். தேசிய கணக்காய்வு அலுவலகம் ஒரு விசாரணை அறிக்கை ஒன்றை கோரியிருக்கிறது. மத்தியம்பலாத் குசிகர்ம அமாத்தியங்ஷே ஸ்தாபித்த திராவிட அத்தியாபன அங்ஷே சம்பந்த பரீட்சா, அதாவது மத்திய மாகாண விவசாய அமைச்சுக்கு கீழாக இயங்கிய தமிழ் கல்வி அலகு சம்பந்தப்பட்ட ஒரு கணக்காய்வு அறிக்கை கோரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முறையற்ற வகையிலே விவசாய அமைச்சுக்கு கீழாக தமிழ் கல்வி பிரிவு நிதி கையாளுகை நடத்தப்பட்டிருக்கிறதன் காரணமாக இந்த பிரிவுகள், இந்த கல்வி பிரிவானது ஒழுங்காக இயங்கவில்லை என்பது தொடர்பான கோரிக்கை முன்வைக்கப்பட்டதோடு இந்த மாகாண சபைகளுக்கு கீழாக அதிகாரங்கள் பகிரப்பட்டதாக சொல்லப்படுகின்ற போதும் அதிகார பகிர்வின்றி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மலையக மக்களுக்கு கிடைத்த மாகாண சபை கல்வி அமைச்சையும் முறையாக நிர்வகிக்காதன் காரணமாக, விவசாய அமைச்சோடு அதன் ஒரு அலகாக பிரிவாக அது இயங்கியதன் காரணமாகவும், அதில் ஆளணி நிதி மோசடிகள் இடம்பெற்றிருப்பதன் காரணமாகவும் இன்று அந்த மாகாண கல்வி அமைச்சையும் இழக்கின்ற நிலை வந்திருக்கிறது. மத்திய மாகாண ஆளுநர் மத்திய மாகாணத்தில் தனியான தமிழ் கல்வி அமைச்சு ஒன்று அவசியமில்லை, அதனை இல்லாமலாக்கி பொதுவான கல்வி அமைச்சுக்கு செயற்படுத்தினால் போதுமானது என்கின்ற நிலைமையை இன்று வெளிப்படுத்தி அதற்கான ஒரு ஆரம்பத்தை இந்த தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள் சம்பந்தமான ஆய்வறிக்கையோடு செயற்படுத்த முனைகின்றார். இது பாரதூரமான செயலாகும். எனவே இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது, ஏற்கனவே 40 வருடங்கள் இலவச கல்வி வாய்ப்பின்றி, அரசாங்க பாடசாலைகளின் கல்வி வாய்ப்பின்றி, தனியார் தோட்ட முகாமைத்துவத்தினால் முன்வைக்கப்பட்ட அல்லது கொண்டு செல்லப்பட்ட தோட்ட பாடசாலை முறைமைகளுக்கு கீழாக இயங்கிய இந்த பாடசாலைகளை இயக்குவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண ரீதியாக நியமிக்கப்பட்ட அமைச்சுகளும் செயற்திறனற்ற வகையிலே செயற்பட்ட நிலையில் அந்த மாகாண கல்வி தமிழ் கல்வி அமைச்சும் இல்லாமலாகுமாக இருந்தால் மலையக கல்வி நிலைமை இன்னும் மிக மோசமாக மாறும் நிலைமை காணப்படுகிறது என்பதன் காரணமாக நான் இந்த பிரேரணையினூடாக இந்த பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறேன். மத்திய அரசாங்கத்திற்கு கீழாக கல்வி அமைச்சில் இயங்கக்கூடிய இந்த பிளான்டேஷன் ஸ்கூல்ஸ் யூனிட், பெருந்தோட்ட பாடசாலை அலகு என சொல்லப்படுகிற வத்துக்கர பாசல் ஏகக்கைய என்கின்ற அந்த பிரிவினை ஒரு எஃபர்மேட்டிவ் ஆக்ஷனாக ஒரு சிறப்பு செயற்பாட்டு அலகாக மாற்றி இந்த மாகாண சபைகளுடன் மாகாண சபைகளில் இயங்கக்கூடிய மாகாண கல்வி அமைச்சர்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய ஒரு அலகாக மாற்றுவதற்கு வரவு செலவு திட்டத்தினூடாக போதிய நிதியை ஒதுக்கி அந்த 47ஆம் ஆண்டுக்கும் 77ஆம் ஆண்டுக்கும் இடையே இடம்பெற்ற அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு ஒரு நிதியீட்டத்தை செய்து அதனை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த பாராளுமன்றத்தினூடாக முன்வைக்கின்றேன். என்னை பொறுத்தவரைக்கும் இன்று இந்த பிரேரணைக்கு பதிலளிப்பதற்கு கல்வி அமைச்சு சார்ந்த அமைச்சர்கள் யாரும் சபையில் இல்லை என நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இவ்வாறு பாராமுகமாக விட வேண்டிய விடயம் ஒன்று அல்ல மலையக கல்வி என்பது. நான் அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். கடந்த காலங்களில் நிலவிய இடைவெளிகளை வளம் சார்ந்து நிலவிய இடைவெளிகளை நிரப்புவதற்கு எங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் உதவி இருக்கிறார். குறிப்பாக இப்போது கூட 2 ஏக்கர் காணிகளை ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். ஆனால் காணிகளை பெற்றுக் கொள்கின்ற போதும் கூட காணிகள் கிடைக்கப்பெறுகின்ற போதும் கூட அந்த காணிகளில் பாடசாலை கட்டடங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நிதி எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே காணிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் வெறுமனே பாடசாலைக்கு காணி இருக்கிறது என உரிமை கொண்டாடி கொண்டிருக்க முடியாது. அந்த காணியிலிருந்து உரிய வளங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே கட்டடங்களை அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாடசாலைகள் மூடப்படுவதற்கான அபாயங்களிலிருந்து அவற்றை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு கல்வி அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கே நான் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் எவ்வாறு இந்த கல்வித்துறையை அங்கே அபிவிருத்தி செய்யலாம் என்பது தொடர்பாக கல்வித்துறை பேராசிரியரான பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய முன்மொழிவுகள், அதேபோல கல்வி சார்ந்த நிபுணர்கள் வழங்கியிருக்கக்கூடிய முன்மொழிவுகள் எழுத்து மூலமாக இன்வசம் இருக்கின்றன. அவற்றை இந்த உயரிய சபையிலே சமர்ப்பிப்பதோடு இந்த பிரேரணை ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும். மலையக கல்வியின் நிலைமை பின்தங்கிய நிலையில் இல்லை, பின்தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதனை சரி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்தி இந்த நிலைமையை சரி செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு சில விடயங்களை நான் சொல்லுகிறேன். ஒரு பிரதேச செயலத்துக்கு கீழாக வசிக்கக்கூடிய சனத்தொகையின் எண்ணிக்கை என்பது நாட்டிலே தலைநகரத்தை தவிர்த்து தலைநகரங்களிலே அவ்வாறு சனத்தொகை அதிகமாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் தலைநகரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உறுப்பினர் என்கின்ற வகையில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் தலைநகருக்கு வெளியே மலையகத்திலே நுவரலியா மாவட்டத்திலே கூட ஒரு பிரதேச செயலகத்துக்கு கீழாக 2 லட்சத்துக்கும் அதிகமான சனத்தொகை வாழ்வதன் காரணமாக பிரதேச செயலாளரினால் முறையான அரச நிர்வாகத்தை அந்த பிரதேசங்களை கொண்டு செல்ல முடியாத நிலைமை காணப்பட்டதன் காரணமாக கடந்த காலங்களில் இதுபோன்ற பிரேரணைகளை பாராளுமன்றத்தில் முன்வைத்து அதனை நாங்கள் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் இப்போது 5 இருக்கின்ற பிரதேச செயலகங்களை 10 உயர்த்துவதற்கு நாங்கள் அமைதியான முறையில் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம். இன்றைய நாளில் இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது கல்முனையிலே ஒரு பிரதேச செயலகத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக 2 சமூகங்கள் வீதியில் இறங்கி போராடி ஒருவருக்கொருவர் முருகல் நிலை அடைந்திருக்கக்கூடிய நிலையில்தான் நுவரலியா மாவட்டத்தில் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் இணைந்து வாழ்கின்ற அந்த மாவட்டத்தில் நாங்கள் எங்களுக்குள் புரிந்துணர்வோடு அந்த நிலைமையை எட்டியிருக்கிறோம். எனவே அரச நிர்வாகத்தை அதிகார பகிர்வை நிர்வாக அதிகார பகிர்வை செய்வதற்கு நாங்கள் எவ்வாறு அந்த பிரதேச செயலகங்களை பிரித்துக் கொண்டோமோ அதே போல இந்த கல்வி வலயங்கள் ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ் என சொல்லக்கூடிய கல்வி வலயங்களும் பிரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. சாதாரணமாக பிற பிரதேசங்களிலே 30 பாடசாலைகளுக்கு ஒரு கல்வி வலயம் காணப்படுகின்ற நிலையிலே நுவரலியா மாவட்டத்தில் 150, 160, 180 என்கின்ற கணக்கிலான பாடசாலைகளை கொண்ட கல்வி வலயங்களே காணப்படுகின்றன. எனவே கல்வி அதிகாரிகளுக்கு கல்வி பணிப்பாளர்களுக்கு அவற்றை முறையாக மேற்பார்வை செய்வதற்கோ கொண்டு நடாத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே கல்வி வலயங்கள் பிரிக்கப்படும் போது நுவரலியா மாவட்டம் மாத்திரமல்ல பெருந்தோட்ட பாடசாலைகள் எல்லாம் முன்பு இந்த கல்வி வலயங்களுக்கு கீழாக கல்வி திணைக்களத்துக்கு கீழாக செயற்படாமல் இருந்த நிலையில் இருந்ததன் காரணமாக விசேடமாக கவனம் செலுத்தி கல்வி வலயங்கள் பிரிக்கப்பட வேண்டும். அதே போல மத்திய மாகாணத்துக்கோ அல்லது உவா மாகாணத்துக்கோ பாடசாலைகளுக்குரிய வளங்கள் ஒதுக்கப்படும் போது நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகின்ற போது தமிழ் மொழி மூல பாடசாலைகளும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளும் காணப்படுகின்ற நிலையில் எந்த வீதாசாரத்தில் அந்த வலயங்களுக்கு கீழாக மொழி மூல பாடசாலைகள் இயங்குகின்றனவோ அந்த வீதாசாரத்தில் நிதி ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டும். 75% சிங்கள மொழி பாடசாலைகள் இருக்குமாக இருந்தால் அந்த அங்கே வளங்கள் 75% சிங்கள பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்மையில் நான் ஹெட்டன் ஸ்ரீபாத மகாவித்யாலயம் எனப்படுகின்ற சிங்கள பாடசாலைக்கு சென்றேன். மாமா ஹெட்டன் ஸ்ரீபாத சிங்கள விதுகள் சிங்கள விதுகளை தீனமா அடுப்பாடு භෞතික සම්පත් හරි විදිහට බෙදලා නැහැ නුවරළිය දිස්ත්‍රික්කේ. අර අර එතනින් ඉන්නේ ගොඩනැගිල්ලක් නැතුව තමයි අර සිංහල ළමොත් එතනින් පාඩම් කරන්නේ. ඉතින් මමත් ගම්පෙරළිය වැඩසටහන යටතේ ඒ ශ්‍රීපාද විද්‍යාලයටත් යම්කිසි වැසිකිලි පද්ධතියට වෙන්කරන්න සිද්ධ වුණා. එතනින් ඒම තත්ත්වයක් තමයි තියෙන්නේ. ඉතින් අපි මේකේ තියෙන පරිපාලනයේ ප්‍රශ්නේ. எனவே தமிழ் பாடசாலைகளில் பிரச்சனை இருப்பது போல சிங்கள பாடசாலைகளிலும் பிரச்சனை இருக்கிறது. எனவே அவற்றை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. அதுபோல இன் சர்வீஸ் அட்வைசர் என சொல்லக்கூடிய சேவைக்கால ஆலோசகர்கள் நியமனத்திலும் கூட தேசிய ரீதியாக ஒரு நிலைமை காணப்படுகின்ற போது அங்கே மத்திய மாகாணத்தில் வேறுபட்ட நிலைமைகளோடு தனியான அதிகாரிகளை அதற்கு நியமித்து வளவாளர்கள் என்கின்ற வகையில் நியமித்து இந்த ஆசிரியர் சேவை ஆலோசகருக்கு மாறான இன்னும் ஒரு ஒரு உத்தியோகத்தினை நியமித்து செயற்படுத்துகின்ற நிலைமையிலும் காணப்படுகிறது. இவற்றையும் சரி செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றது. எனவே இதுபோன்ற பல பிரச்சனைகள் இந்த பெருந்தோட்ட பாடசாலைகள் சார்ந்து செயற்படுவதன் காரணமாக இருப்பதன் காரணமாக இந்த பிரேரணையை இந்த பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த மலையக பெருந்தோட்ட பாடசாலைகள் சார்ந்த விடயங்களில் ஒரு தீர்க்கமான முடிவினை எட்டி செயற்படுத்த வேண்டும். இப்போதைக்கு அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது நடைமுறைக்கு வந்திருந்ததன் அடிப்படையில் நாங்கள் நன்றி கூற வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தை நான் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இந்த நிலைமை எவ்வாறு இதற்கு ஒப்பானது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஏனைய சமூகங்கள் 40 வருடங்களுக்கு முன்பதாக பெற்றுக்கொண்ட அந்த கல்வி சார்ந்த உரிமையை 40 வருடங்கள் கழித்து பெற்ற இந்த பெருந்தோட்டம் சார்ந்த சமூகங்கள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் இன்று போட்டி பரீட்சைகளில் ஏனைய சமூகங்களோடு சமனான அளவிலேயே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டியிருக்கிறது என்கின்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இது எந்த நிலைமைக்கு ஒப்பானது என்றால், அஞ்சல் ஓட்டத்திலே முதல் இரண்டு சுற்றுகளை அல்லது மூன்று சுற்றுகளை மற்றைய அணியினர் ஓடிவிட்டு மூன்றாவது சுற்றி நான்காவது சுற்றில் ஒரு அணியினரை சேர்த்துவிட்டு இறுதியாக எல்லா அணியினரும் சேர்ந்ததாக இந்த நான்காவதாக சேர்க்கப்பட்ட அணியும் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பு கொள்வது போன்ற ஒரு நிலைமைதான் இங்கே காணப்படுகிறது. இந்த நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு இந்த மத்திய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சு மலையக பெருந்தோட்ட பாடசாலைகள் சார்ந்த வளப்பற்றாக்குறை தீர்ப்பதற்கும் அதேபோல அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த பெருந்தோட்ட பாடசாலைகள் அழகினை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். நாங்கள் சாதாரணமாக பொதுமக்களை சந்திக்கும் தினங்களில் அல்லது எங்களை சந்திக்க வருகின்ற பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெருமளவில் வருகின்ற எல்லோருமே கட்டடங்களுக்கான கோரிக்கை வைக்கிறார்கள். அனைத்து பாடசாலைகளும் கட்டடங்களை அமைப்பதற்கான நிதி வசதிகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற வகையிலே எங்களுக்கு கிடைக்கப்பெறப் போவதில்லை. எனவே அரசாங்கம் என்கின்ற வகையிலும் கல்வி அமைச்சு என்கின்ற வகையிலும் தங்கள் வசம் இருக்கின்ற இந்த பெருந்தோட்ட பாடசாலை அழகை பிளான்டேஷன் ஸ்கூல்ஸ் யூனிட் என்கின்ற அழகை பலப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த பாராளுமன்றத்தில் முன்வைத்து இதனை கல்வி அமைச்சுக்கும் இந்த பாராளுமன்றத்திற்கும் தேவைக்காக இந்த ஆவணங்களையும் சமர்ப்பித்து இந்த பிரேரணை முன்வைப்பதற்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
யோஜனா ஸ்தீரகரன் கரு ஆனந்த அலுத்கமகே மந்திரித்துமாபத்துமணி
திலகர் மந்திரித்துமா பே சகோதர மந்திரித்துமா அப்பி பலாத்தே மந்திரிவரே கேட்டிட்டு மே என்னென்ன யோஜனாவை ஸ்திரிக்கிற மீன் மங்க கேட்டி வச்சன கிபியா கதாக்கரை உன் பலா பொறுத்துவா அத்தேன்ம வத்துக்கரி ஜனதாவ கத்தாம மே ரட்டே ஜாதிக ஆதாயமட்ட தாடிய லே கந்துலு ஹெலமீன் மகா காரியபாரியாக இசக்கரண ஜனதாவக் விவித கட்டலு மத்திய மே ஜனதாவ ஜீவத்தின் அத்தர ஏ வகையம பாசல் பிலிபந்தோ கதாக்கிரியமேதி இத அவம் பஹஸ்பாய் அட்டத்தை தமாய் விசேஷம் வத்துக்கரே தருவன் பாசல்யான் ஏ வகையம உங்கே ஆஹார பான ஆதிய ஏ வகையம் உங்கே சித்தும் பெத்தும் ஏ வகையம ஜீவன ரட்டாவன் இத அயாபத் மட்டமக்கு தமாய் முன ஆண்டு திப்பத் சலகலத்தியேன் நிசா அது மே ரட்டே சமஸ்த ரட்டதிஹா பலப்புஹாம அப்பிட்டு பேனதையாக தமாய் அது ஆர்த்திக வசேம் மே ரட்ட சமாஜி வசேம் மே ரட்ட இதா பஹத் மட்டமக்கிட்ட வெட்டிக்கிய அவஸ்தாவாக தமாய் அப்பி தக்கிட்டதேன் மமைத்தான திலகர் மந்திரித்துமா எக்ஸத் ஜாதிக பக்சி ஆண்டு பிஹிட்டு வண்டு அப்பித்தெக்க எக்கம பக்சியன் ததக கரலா மந்திரி வரை கெட்டிட்டு பத்துரம் மங் இத்தன்னே மே எக்ஸத் ஜாதிக பக்சி மந்திரிவரு அப்பி சகோதர மந்திரிவரு உதயந்தல ரேவெனக்கால் மே கதாவல் துக்கமி சக்கா சத்துடக்கின் கதாக்கிறேன் கௌரு අපි ආණ්ඩු පක්ෂවල ඉඳලා තියෙනවා, අපි සභාපතිවරලා ඉඳලා තියෙනවා, පළාත් සභාවේ ඉඳලා තියෙනවා දීර්ඝ කාලයක්. ඒ හැම අවස්ථාවකදීම අපි ඉතා සතුටින් තමයි ඊළඟ මැතිවරණයට ගියේ. දිනන්ට හරි රටේ සමස්ත ජනතාවගේ තීන්දුව මොනවා වුණත් අපි බොහොම සතුටින් තමයි ජනතාවට යමක් කරා කියලා තමයි ඊළඟ මැතිවරණ ඉදිරිපත් වුණේ. හැබැයි අද මේ ආණ්ඩුව පිහිටවලා මේ ජනාධිපතිතුමා යටතේ, අගමැතිතුමා යටතේ, මේ ඇමති මණ්ඩලය යටතේ තමුන්නාන්සලා ඉතා දුකින් තමයි ඊළඟ මැතිවරණ දිහා බලාගෙන ඉන්නේ. මේක ඇත්ත කතාවක්. තමුන්නාන්සලා මෙතන කිව්වේ නැතුවට මෙතන සමහර මන්ත්‍රීවරු කියනවා, කිව්වත් නොකිව්වත් තමුන්නාන්සලාගේ හදවතේ තියෙන මහා දැවන්ත වේදනාව. මේක තමයි සත්‍ය. තමුන්නාන්සලට වැඩිය රටේ ජනතාව වේදනාවෙන් ඉන්නේ. මම දැක්කා ඊයේ මේ පාර්ලිමේන්තුවේ උදේ ඉඳලා රෑ වෙනකල් මේ දයාගමගේ ඇමැතිතුමා, අපනයින කුචිකර්ම ඇමැතිතුමා, ප්‍රාථමික කර්මාන්ත අමාත්‍යතුමාගේ පුද්ගලික කාරණාව පිළිබඳ තමයි ඊයේ උදේ ඉඳලා රෑ වෙනකල් මේ පාර්ලිමේන්තුවේ කාලය ගත කරේ. මේ රටේ කණ්ඩ නැතුව කිරි නැතුව හම්බන්තොට ළමයෙක් මැරිලා, හැබැයි මේ ළමයා මහින්ද රාජපක්ෂගේ මැතිතුමාගේ ආණ්ඩුව කාලේ ඉපදිලා තිබ්බනම් කියයි මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ කාලේ ඉපදිලා තින්නේ, මැරුණට අපිට කරන්න දෙයක් නැහැ, එතුමාගේ බලා ගන්න වෙයි කියලා. හැබැයි මාස 11යි ඉපදිලා තින්නේ ත්‍යාපාලන ආණ්ඩුව යටතේ, මැරිලා තින්නේ ත්‍යාපාලන ආණ්ඩුව යටතේ. මිලියන බිලියන ගණන් යෝජනා කරනවා, වන්දි ඉල්ලනවා දයාගාගේ ගමගේ මැතිතුමා, තුමට හෙලිකොප්ටර් තියෙනවා උඩින් යන්න. ඊයේ මේ සභාවේ මේ මහජන මුදල් මහ විනාශයක් කරලා අන්තිමේට ගිහිල්ලා බැලුවම එතුමට සෙවණගල ෆැක්ටරි ගන්න තමයි මේ යෝජනාව ගෙනල්ලා තියෙන්නේ. මේක තමයි ඇත්ත කතාව. මේ වගේ පුද්ගලයෝ නිසා තමයි එක්සත් ජාතික පක්ෂය අද උතෙන්ට වැටිලා තියෙන්නේ. මෙතුමල්ලට අර මැරෙන අහිංසක කිරි නැතුව මැරෙන ළමයි ගැන හිතන්න වෙලාවක් නැහැ. එතුමල්ලට මහපාරේ යන මේ මාර්ග බාධක පිළිබඳව එතුමාට ගැටලුවක් නැහැ. එතුමා හෙලිකොප්ටරෙන් උඩින් යන්නේ, එතුමාගේ අම්මා අප්පගේ බූදලේ පිළිබඳ නෙවෙයි ඊයේ කතා කරේ, අප්පච්චි හම්බ කරලා තිබ්බ බූදලේ පුතාට දුන්නා කියලා නෙවෙයි කතා කරේ, එතුමාගේ අම්මගේ බූදලේ එතුමාට ලියලා දුන්නා කියලා නෙවෙයි කතා කරේ. එතුමා කොහොම හරි රුපියල් 70කින් දිනුවාට සිංහල බෞද්ධයෙක් හැටියට අපි එක පැත්තකින් සතුටු වෙනවා. හැබැයි තමුන්නාන්සේට රුපියල් 70කින් ওই ජීවිත කාලය තුල ඔතෙන්ට යන්න පුළුවන් උනේ කොහොමද කියන එක අපිට දැවැන්ත සැකයක් තියෙනවා. තමුන්නාන්සේ ওই දේශපාලනය කරන්නේ, තමුන්නාන්සේ දේශපාලනට ආවේ තව තව ගොඩ වැඩි කර ගන්න මිසක්කා තමුන්නාන්සේ කාට හරි උදව් කරන්න නෙවෙයි. ඒක බොහොම පැහැදිලි. ඒක නිසා තමුන්නාන්සලා මේ කිඹුල් කඳුළු හෙරනවා, මේ රටේ මිනිස්සු කණ්ඩ නැතුව මැරෙනවා. අද වතුකරේ ජනතාව වෙනුවෙන් තමුන්නාන්සේ මේ යෝජනාව ගෙනල්ලා තියෙන්නේ. අපි දන්නවා වතුකරේ ජනතාව තව මාස දෙකක් තුනක් යන්න ඉස්සර වතුකරෙත් මරණයක් ආරංචි වෙයි. වතුකරේ ජනතාවත් ඉතාම අමාරුවෙන් ජීවත් වෙන්නේ. තිලකර මන්ත්‍රීතුමා එක්සත් ජාතික පක්ෂයේ නියෝජනය කරන කඳ උඩරට ආපු මන්ත්‍රීවරයෙක් තමුන්නාන්සේ තරද සාක්ෂියට එකඟ නොවෙයි ඔතන අද ඉන්නේ. තමුන්නාන්සේ එක්සත් ජාතික පක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් හැටියට මේ යෝජනාව ගේනකොට තමුන්නාන්සේට ඉස්සීර කරගන්න එක්සත් ජාතික පක්ෂයේ එක මන්ත්‍රීවරයෙක් තමුන්නාන්සේත් එක්ක වාඩි වෙලා ඔතන ඇත්තේ නැහැ. මේක තමයි එක්සත් ජාතික පක්ෂයට වෙච්ච වින්නැහිය. ඔය වින්නැහිය දැකලා තමයි ජනාධිපතිවරයාට ඡන්දෙ දීපු කෙනෙක් මම. එතුමට ආයේ ඡන්දෙ இல்லන්ට මේකේ අයිතියක් ඇත්තේ නැහැ. එතුමට ඡන්දෙ දෙන්නෙත් නැහැ. එතුමා ආවොත් අපි එතුමට වැඩ කරන්නෙත් නැහැ. එතුමා තමයි මේ රට කාපු අන්තිමම ජනාධිපතිවරයා හැටියට අපි දකින්නේ. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා හිටියා. අපි පරාජයට පත්කරන්න මම ආසනයක් සංවිධානය කරලා මම නාලු පිටි ආසනේ දිනවලා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා පරාජය කරන්න කටයුතු කරපු කෙනෙක්. අද එක පැත්තකින් මම දුක් වෙනවා. එතුමා මේ යුද්ධය නැති කරපු නිසා තමයි තිලකර මන්ත්‍රීතුමාට ඔතනද නිදහසේ වාඩි වෙලා මේ යෝජනා ගෙනන්නට, ඒ වගේම වතුකරේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් හැටියට තමුන්නාන්සේට ඔතෙන්ට එන්න පුළුවන් අවස්ථාව ලැබිලා තියෙනවා. එනිසා එතුමා ඉතිහාසගත වෙන්නේ වැඩ ටික කරලා අමාරයි. ඒ වගේම මෛත්‍රීපාල ජනාධිපතිතුමා, මේ අගමැතිතුමා, මේ ඇමති මණ්ඩලය ඉතිහාසගත වෙලා අමාරයි. මේ රට කාපු ආණ්ඩුව කියලා, ඒ වගේම මේ යහපාලනේ තමයි මේ රට කෑවේ. මේ මුස්ලිම් ප්‍රස්ස, මේ ද්‍රවිඩ ප්‍රස්ස, මේ සියලු ප්‍රස්ස වලට උත්තරේ ලබා දී යුත්තේ ජනාධිපතිතුමා, අගමැතිතුමා සහ මේ ඇමති මණ්ඩලය සහ ආණ්ඩු පක්ෂය. ජනාධිපති, අගමැති අපි දැකපු කාලයක එකට වාඩි වෙලා මේ රටේ ජනතාව වෙනුවෙන් කතා කරලා නැහැ. අපි දැනගත්තා බොහොම ඉක්මනින් මේ ආණ්ඩුව කඩා වැටෙනවා කියලා එක්සත් ජාතික පක්ෂයේ සමහර මන්ත්‍රීවරු පුද්ගලිකව අපිට කියනවා. එදා දින 51 ආණ්ඩුව ඉස්සරහට යන්න දුන්නා නම් මේ වින්නැහි වෙන්නේ නැහැ කියලා. ඒක නිසා තමුන්නාන්සලට තියෙන තව කාලේ තියෙනවා. තමුන්නාන්සට ඉල්ලාස් වෙලා මැතිවරණයකට යාම තමයි තියෙන්නේ. තුනෙන් දෙකේ බලය දීලා මැතිවරණයකට යාම තමයි තියෙන්නේ. මොකද නැත්තම් මේ රට ගෙනියන්න පුළුවන් ආණ්ඩුවක් මේ රටේ ඇත්තේ නැහැ. මේක පාණ්ඩුවක් වෙලා තියෙන්නේ. මේක අපි නෙවෙයි කියන්නේ. මේ පාර්ලිමේන්තුවේ එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරු මේක කියන්නේ. ඒ නිසා තලත අතුකෝරල මැතිණිය කියනවා අගමැතිවරයා කියනවා ජනාධිපති අපේක්ෂක ගැන කියන්න එපා කියලා පෙරේදා කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයේ රැස් කරලා අද උදේ පත්තරේ මුල් පිටුවේ තියෙනවා අපි සජිත් ප්‍රේමදාස මහත්තයා ජනාධිපතිතුමා කරනවා කියලා. හරියෙන් චම්පික රණවක කෝටි 10ක් දීලා ලෑස්ති වෙනවා ජනාධිපතිතුමරට ඉල්ලන්න. රවි කරුණානායක මහත්තයා මට පුද්ගලිකව අතාරලා කියනවා මම සජිත් ආවොත් මම උදව් කරන්නේ නැහැ කියලා. රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා සජිත්ට දෙන්නෙත් ආවට උදව් කරන්නෙත්. දැන් එක්සත් ජාතික පක්ෂේ කණ්ඩායම් 3කට 4කට බෙදිලා ඉවරයි. අපි අද එකතු වෙලා ඉවරයි. මහින්ද රාජපක්ෂ කියන එක හඬින් අපි එකතු වෙලා ඉවරයි. එතුමා මොකද්ද ගන්න තීන්දුව? අපි රික රොත්තේ ගිහිල්ලා එතුමා කියන අපේක්ෂකයට පඹයක් දැම්මත් මේ රටේ ජනතාව ලෑස්තිලා තිනවා. අනිවාර්යෙන් පොදු පෙරමුණේ අපේක්ෂකයා ජයග්‍රහණය කරන්න. ඒකට ප්‍රධාන හේතුව තමයි එක්සත් ජාතික පක්ෂයේ දුර්වලකම. මේ අවුරුදු 4 ගෙනිච්ච ඒ දුර්වල ආණ්ඩුවේ ප්‍රතිඵලය පහුගිය පළාත් පාලන මැතිවරණයේදී මේ රටේ ජනතාව බොහොම පැහැදිලිව ලබලා දීලා තියෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ මම බොහොම කනගාටුවෙන් හරි මෙතෙන්දි ප්‍රකාශ කරන්න ඕන සමහර මුස්ලිම් ඉතා ලිංගතු අපිත් එක්ක මුස්ලිම් ජනතාව ද්‍රවිඩ ජනතාව බොහොම සහෝදරත්වයෙන් කටයුතු කරනවා. සමහර ද්‍රවිඩ මගුල් ගෙවල් වල මම විතරයි සිංහලෙක් ඉන්නේ. සමහර මුස්ලිම් මගුල් ගෙවල් වල මම විතරයි සභාපතිතුමනි සිංහලෙකුට ඉන්නේ. ඒ නිසා මම බොහොම කඩගාටු වෙනවා මේ සිද්ධීන් වලට සමහර මුස්ලිම් නායකයෝ වැඩ වග කියන්න ඕන. අද මුස්ලිම් මේ අහිංසක සහෝදරයෝ වැටලා තියෙන සමහර සිංහල ජනතාව මුස්ලිම් කඩේට අද යන්නේ නැහැ. මුස්ලිම් මුදලාලි කඩේ අරගෙන ඉන්නවා හවස වෙනකල් එක කෙනෙක් මුස්ලිම් කඩේට යන්නේ නැහැ. බොහොම සහෝදරත්වයේ එක බත් එක බෙදාගෙන තේක බීගෙන හිටපු මිනිස්සු අහක බලාගෙන යන තැනකට පත් වෙලා තිනවා. මේකට කවුරුත් වේ වග කියන්න ඕන මුස්ලිම් නායකයෝ ජාතිවාදී පක්ෂ හදාගෙන මේකේ දෙකට තුනට බෙදිලා මේ කටයුතු කිරීම තුළ තමයි මේ ප්‍රශ්නේ ඇති වෙන්න ප්‍රධාන හේතුව. මොකද මේ වගේ රටේ ප්‍රශ්නයක් ඇති වෙනා මුස්ලිම් නායකයෝ නොදැනගෙන ඉන්න බෑ. අපේ ගමේ මොනවා හරි දෙයක් වෙනවා නම් පන්සලේ සිද්ධියක් වෙනවා නම් මේ අකටයුත්තක් සිද්ධ වෙනවා නම් මේක අපිට ඉවෙන් හරි දැනෙන්න ඕන. ඒ නිසා මේකට මේ ජාතිවාදී මුස්ලිම් නායකයෝ මේ මත දෙඩෙවට මේ මිනිස්සු මේකට සම්මාදම් වෙලා තුනේ මිනිස්සු වගේ කියන්න ඕන. මම බොහොම කනගාටු වෙනවා. අද සමහර මුස්ලිම් ජනතාව බැංකුවට ණය වෙලා බඩු ටික ගෙනල්ලා කඩේ ඉතුරු වෙනවා. බඩු ටික විකුණ ගන්න විදිහක් නැහැ. දැන් මාස දෙකක් බොහොම අමාරුවෙන් මේ මිනිස්සු ඒ කටයුත්ත සිද්ධ කරන නිසා මම කනගාටුව ප්‍රකාශ කරනවා. මේ අපි තුල තිබ්බේ සහජීවනයේ තමුන්නාන්සේ සිංහල ඉස්කෝලේකට ගියේ බෞද්ධයන් පිළිබඳ හොඳ අධ්‍යක්ෂකීමක් වෙන තමුන්නාන්සේ වගේ 10 මේ පාර්ලිමේන්තුවේ හිටියා නම් ඔය ප්‍රශ්න ඇති වෙන්නේ නැහැ. ඔය ඇමතිවරු නැතුව මම බොහොම හදවතට එකඟ කියන්නේ. මොකද තමුන්නාන්සේ ගැන මම පුද්ගලිකව දන්න නිසා. අනිත් ඔය ජාතිවාදී පක්ෂ නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන් නිසා තමයි තමුන්නාන්සේට අද ආත්මයක් නැති වෙලා තියෙන්නේ. එක්සත් ජාතික පක්ෂය එපා වෙලා තියෙන්නේ තමුන්නාන්සේට. මම දන්නවා තමුන්නාන්සේ හදවතට එකඟව තමුන්නාන්සේට මේ පැත්තට එන්න බැරි. තමුන්නාන්සේට එහෙම පදනමක් හදාගන්න විදිහක් නැති නිසා එක්සත් ජාතික පක්ෂයේ විශාල මන්ත්‍රි සංඛ්‍යාවක් ඉන්නවා. අපිත් එක්ක කතා කරනවා මේ පැත්තට ඇවිල්ලා ඒගොල්ලන් පදනමක් හදාගන්න කාලයක් නැති නිසා තමයි ඒගොල්ලෝ එන්නේ නැත්තේ. ඊයේ සමහර මන්ත්‍රීවරු දයාගමගේ මැතිතුමයි කෙරපේකට හදවතට එකක වෙන්නේ ඡන්ද දුන්නේ. ඒ වගේම සමහර මන්ත්‍රීවරු ආවෙන ඡන්ද දෙන්න. ඒ වගේම රිචඩ් බදුද්දීන් අමාත්‍යවරට ඒ දෝෂාභියෝගය ගෙනාවා නම් එදාට එක්සත් ජාතික පක්ෂයේ විශාල පිරිසක් ලෙඩ නිවාඩු දානවා. විශාල පිරිසක් ඡන්ද දෙනවා එතුමට එරෙහිව. මේක තමයි රටේ පවතින ඇත්ත తත්වයේ. ඒසා දුප්පත් භාවය රටේ ඉහළින්ම වැඩි වෙලා මේ වගේ අවස්ථාවක් 77 කාලේ ඒ මැද භාගයේදී ඇති වුණා මිසක් කිසිම ආණ්ඩුවකින් ඇති වුණේ නැහැ. ඊට එහා ගිය තැනකට තමයි අද රටපත් වෙලා තියෙන්නේ. ගරු සභාපතිතුමනි, තමුන්නාන්සේ රතු එළිය පත්තු කරන්න යන්නේ නවත්තනවා. ඒ නිසා මම බොහොම ස්තුතිවන්ත වෙනවා තමුන්නාන්සේගේ කතාවත් මම ඇහුවා. තමුන්නාන්සේට ඒ බැඳියාව හැදියාව ඒ ලෙන්ගතුකම තමුන්නාන්සේට ඒ උරුමය ඒ සබදියාව තමුන්නාන්සේට තියෙන මොකද තමුන්නාන්සේ සිංහල ජනතාවත් එක්ක එකට හිටපු මේ බෞද්ධ පරිසරය ගැන දන්න ඒ අන්‍යෝන්‍ය සහයෝගය පිළිබඳව තමුන්නාන්සේ හොඳින් අවබෝධ කරගත් නිසා තමුන්නාන්සේට ඒ අවබෝධය තියාගෙන තමුන්නාන්සේගේ වචනයක් පිට වෙන්න මේකේ ගිනි ගන්න වචනයක් හැබැයි සමහර සිංහල අයගෙත් එහෙම වෙන එහෙම සිද්ධ වෙනවා රිචාඩ් බදුද්දින් පටන් ගත්තේ අවසාන වෙනකල් එතුමගේ හිත ඇතුලේ වෙන එකක් තියන තමයි වෙන එකක් පිට කරන්නේ නිසා අපිට ඒක තේරෙනවා එතුමගේ භාෂාව කොයි විදිහට හැසිරුවත් අපිට හදවතට තේරෙනවා ගොනා යන්නේ පොල්පලේ කණ්ඩ කියන නිසා එතුමන්ලට ආයේ මේකේ අපි අවස්ථාව දෙන්නේ නැහැ ඒ වගේම තමුන්නාන්සලත් මුස්ලිම් ජනතාව නියෝජනය කරන සිංහල ජනතාවත් එක්ක බොහොම ලෙංගතුව ඉන්න පිරිසක් හැටියට තමුන්නාන්සේ මූලාසන හිටියත් අපි යෝජනා කරනවා තමුන්නාන්සේලගේ මේ ජාතිවාදී පිරිස පැත්තකට දාලා තමුන්නාන්සේලගේ අහිංසක මුස්ලිම් ජනතාව අපි බොහොම සහෝදරත්වයෙන් ආශ්‍රය කරපු ජනතාව ඒ වගේම අහිංසක මේ යෝජනාවක තිලකර මන්ත්‍රීතුමා නියෝජනය කරන අහිංසක ජනතාවට යමක් කිරීමේ ඌමනාව තිබිය යුත්තේ දයාගම කැමැත්තුමාට මේ ප්‍රාථමික කර්මාන්ත අමතුමට නිසා එතුමට ප්‍රාථමික කර්මාන්තය ගැන කිසි අවබෝධයක් ඇත්තේ නැහැ අපේ මිනිස්සු හිඟමනට පත් කරේ දයාගමගේ අමතුමා සමෘද්ධි දෙන්න අවුරුදු 4 හැමාරකට එක්සත් ජාතික පක්ෂයට බැරි වෙලා තන මේ මාස 3 වෙනිදා දෙන්න යන්නේ මේ මාස 3 වෙනිදා ගම්පෙරළි කරන්න යන්නේ මේ මාස 3 ඇතුළත ගම්පෙරළියවත් සමෘද්ධිවත් තමුන්නාන්සලට දෙන්න හම්බෙන්නේ නැහැ සමෘද්ධි කරන්න හම්බෙන්නේ නැත්නම් තමුන්නාන්සලට ආණ්ඩු පෙරළියක් විතරයි දකින්න ලැබෙන්නේ කියන එක කීමෙන් පමණ හෙඩන ඉස්සු
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා මේ ළඟට ගරු විජිත වෙරේගොඩ මන්ත්‍රීතුමා
ගරු මුලාසනාරුඩ මන්ත්‍රීතුමනි නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන තිලකරාජා මන්ත්‍රීතුමා ඉතා වැදගත් යෝජනාවක් ඉදිරිපත් කළා. හැබැයි එතුමා යෝජනාවක් ඉදිරිපත් කරනකොට මේ පාර්ලිමේන්තු සභාගර්භයේ මන්ත්‍රීවරු අතලොක්සක් තමයි ඉන්නේ. කොහොම වුණත් අපි දන්නවා තමුන්නාන්සේට අවුරුදු යහපාලනය පටන් අරගෙන අවුරුදු 4 හැමාරක් ගියාට පස්සෙත් ඒ තමුන්නාන්සේගේ ප්‍රදේශයේ තමුන්නාන්සේ නියෝජනය කරන ජනතාවගේ ඒ අවශ්‍යතාවයන් සාධාරණ අන්දමින් ඉෂ්ට නොවීම ගැන තමුන්නාන්සේට ලොකුම් පවක් තියෙනවා. විශේෂයෙන්ම අපි දන්නා වතුකරේ ජනතාව කියලා කියන්නේ මේ රටේ පුරවැසියෝ. හැබැයි මේ රටේ අය දෙවෙනි පෙළේ පුරවැසියෝ නෙවෙයි. එය මේ රටේ අනිත් හැම ජාතියකටම හිමි ඒ අයිතිවාසිකම ඒ අයටත් හිමි වෙන්න ඕන. අධ්‍යාපනය කියන්නේ මූලික මානව අයිතිවාසිකම. මේ රටේ උපදින හැම දරුවෙකුටම පළවෙනි ශ්‍රේණිය ඉඳලා 13 වෙනි ශ්‍රේණිය දක්වා නිදහසේ අධ්‍යාපනයේ භුක්ති විඳීමේ අයිතිය තියෙනවා. හැබැයි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවෙන් ඒ අයිතිය තහවුරු කරලා තිබුණත් සැබෑ ලෝකේ යථාර්ථේ නම් අධ්‍යාපන සමාන අවස්ථා හැමෝටම උරුම වෙන්නේ නැහැ. ඒක තමයි එක්තරා කාලයක කොළඹට කිරි අපට කැකිරි කියලා තරුණ පෙළ ග්‍රාමීය තරුණයෝ මහා අරගලයකට ගියේ. හැබැයි වතුකරේ ජනතාව අරගලයකට ගියේ නැහැ. වතුකරේ ජනතාව පහුගිය කාලේ දෛනික තමන්ගේ ඒ කම්කරු වැටුප රුපියල් 1000ක් ලබා ගැනීම සඳහා ලොකු අරගලයක නිරත වුණා. සමහර කම්කරු නායකයෝ සමහර දේශපාලන නායකයෝ මේකට නායකත්වය දුන්නා. හැබැයි නායකත්වය දුන්නට ඒ සටන ජයග්‍රහණය කරගන්නට බැරි වුණා. අද අපි දන්නවා වතුකරේ ජනතාව හැමෝම යහපත් ජීවන මට්ටමින් නෙමෙයි ඉන්නේ. මෙයාගේ නිවාස තත්ත්වය ගත්තම ඉතා දුර්වල මට්ටමක තියෙන්නේ. සමාජ ආර්ථික තත්ත්වය බොහොම දුර්වල මට්ටමක තියෙන්නේ. සෞඛ්‍ය තත්ත්වය හොඳ මට්ටමක නැහැ. ඉතින් ඒ නිසා මේ වතුකරේ ජනතාවට සාධාරණ ඉෂ්ට වෙන්න ඕනේ. එයාටගේ සමාජ ආර්ථික තත්ත්වය උසස් වෙන්නට ඕන. එයාගේ දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක් ලබලා දෙන්න. මේ අධ්‍යාපනයේ සමාන අවස්ථා හැමතැනම නැහැ කියලා කියන්නේ ඒ වතුකරේ පාසල්වල ඉගෙන ගන්න දරුවන්ට විතරක් නෙමෙයි. දිවයිනේ බොහෝ ප්‍රදේශවල ග්‍රාමීය මට්ටමේ පාසල්වලට ඒ පහසුකම් නැහැ. භෞතික පහසුකම් වගේම මානව පහසුකම් නැහැ. ඒ නිසා මානව සම්පත් ලැබෙන්නට ඕන. භෞතික සම්පත් ලැබෙන්න ඕන. දැන් පාසල් කීයකට ලංකාවේ තියෙන පාසල් 10000න් බොහෝ පාසල් ප්‍රමාණයකට ප්‍රාථමික අධ්‍යාපනය ලැබලා දෙන ගුරුවරු නැහැ. ඉංග්‍රීසි අධ්‍යාපනය ලැබලා දෙන ගුරුවරු නැහැ. විශේෂ තාක්ෂණය සඳහා විශේෂයෙන් ඒ වගේ විද්‍යාව ගණිතය සඳහා සමහර පාසල්වල ගුරුවරු නැහැ. මේ නිසා මේ දරුවන්ට සාමාන්‍ය පෙළ විභාගයේ උසස් පෙළ විභාගයේ සමත් කරගන්නට අවශ්‍ය ගුරුවරු නොමැතිකම බලවත් ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා. හැබැයි මේක වතුකරේ ජනතාවට මන් දන්න විදිහට වැඩිපුර තියෙනවා. ඒ නිසා තමයි වතුකරේ ජනතාව අනෙත් දරුවන්ට සාපේක්ෂව ඉගෙන ගන්න ප්‍රමාණය අඩු වෙලා තියෙනවා. ඉතින් තිලකරාජ මන්ත්‍රීතුමා ඒ වෙනුවෙන් කතා කිරීම මං හිතන්නේ ප්‍රශංසනීය. ඉතින් අපි පිළිගන්නවා. මේ දරුවන්ට සාධාරණ ඉෂ්ට වෙන්නට ඕන. වතුකරේ පාසලට අවශ්‍ය ඒ පහසුකම් ලබලා දෙන්න. මේ පහසුකම් අතර නවීන තාක්ෂණය, ගොඩනැගිලි සහ වෙනත් ශ්‍රව්‍ය දෘශ්‍ය උපකරණ සියල්ලම ලබලා දෙන්නට. ඒ වගේම ක්‍රීඩාව, විශේෂ සමගාමී ක්‍රියාකාරකම් වලට අවශ්‍ය සියලු පහසුකම් ගුරුවරු මේ සියල්ල ලබලා දෙන්න. එහෙම ලබලා දුන්නොත් තමයි මේ දරුවන්ට අනාගතේ දකින්න පුළුවන්කම ලැබෙන්නේ. දැන් ගෝලීය සමාජ ක්‍රමයකට යන්න නම් විශ්ව දැනුම ලබා ගන්නට නම් විශ්ව දැනුම තුළ විශ්ව අවකාශය තුළ ඒ දැනුම ලබා ගන්න මේ දරුවන්ට අවකාශය ලැබෙන්නට ඕන. සම මේ දරුවන්ගේ සීන තියෙනවා. මේ දරුවන්ගේ දෙමව්පියන්ගේ සීන තියෙනවා. ඒ සීන සබෑ කර ගන්න පුළුවන් වෙන්නේ අධ්‍යාපනය. ඒ නිසා අධ්‍යාපනය හැමෝටම සාධාරණ ලබා දීමේ අයිතිය යුතුකම වගකීම පැහැර හැරිය නොහැකි වගකීමක් ඒක ආණ්ඩුව දරන්න ඕන. අපිට මතකයි 1988 කට කලින් නම් අධ්‍යාපන අමාත්‍යාංශය එකයි තිබුණේ. අධ්‍යාපන ඇමතිවරයා විතරයි හිටියේ ලංකාවේ දිස්ත්‍රික්ක 25ට. හැබැයි 88න් පස්සේ මොකද වුනේ? පළාත් 9ට අධ්‍යාපන ඇමතිවරු 9 දෙනෙක්, අධ්‍යාපන අමාත්‍යාංශ 9ක්, පළාත් අධ්‍යාපන අධ්‍යක්ෂකවරු 9 දෙනෙක්, ඒ වගේම කලාප අධ්‍යාපන අධ්‍යක්ෂකවරු, කොට්ටාස අධ්‍යාපන අධ්‍යක්ෂකවරු, ගුරු උපදේශකවරු, විෂය ප්‍රධානි, මහිතන් අධ්‍යාපන ක්ෂේත්‍රයේ විශාල පිරිසක් අද ඉන්නවා. නමුත් අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා, ඒ ඉන්න තරමටම අධ්‍යාපනයේ සංවර්ධනයට පැහැදිලි යමක් වුණාද? ඒ නිසා ඉගෙනුම් ක්‍රියාවලිය තුළ සියලු පහසුකම් ලබලා දෙන්න. අනෙක් පැත්තෙන් නිලධාරී හිටියට වැඩක් නැහැ. කලාප කාර්යාල, අධ්‍යාපන කාර්යාල ඕන තරම් තිබුණට වැඩක් නැහැ. ඒ නිසි අධීක්ෂණය නැත්තම් සුපරීක්ෂණ ක්‍රියාවලියක් සිද්ධ වෙන්න. සමහර පාසල්වල නිසි පරිදි අධ්‍යාපනය සිදු වෙනවද නැද්ද කියන එක අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ නිසා ඒ පිළිබඳ සුපරීක්ෂණයක් කරන්නට ප්‍රතිපල විශ්ලේෂණය කරනවාට අමතරව හැම පාසලකටම මාසයකට කීප වතාවක් හරි ඒ ගුරු උපදේශකවරු, විෂය ප්‍රධානීන්, අධ්‍යක්ෂකවරු ගිහිල්ලා මේ පිළිබඳව අධීක්ෂණය කරන්න ඕනි පන්තියෙන් පන්තියට. මොනවාද තියෙන අඩුපාඩුකම්, මොනවාද තියෙන ගුරුවරුගේ අඩුපාඩුකම්, ඒ වගේම ගොඩනැගිලි පුස්තකාල, විද්‍යාගාර මොනවාද තියෙන අපහසුකම්. රජය විශාල වශයෙන් අධ්‍යාපනයට මුදල් වියදම් කරනවා. පළාත් අධ්‍යාපන අමාත්‍යාංශය හරහා, ඒ වගේම රේකී අධ්‍යාපන අමාත්‍යාංශය හරහා මුදල් වියදම් කරනවා. ඒ වියදම් කරන මුදල් වලට ප්‍රතිඵලයක් ලැබෙනවද? හැම පාසලකටම මේ ප්‍රතිපාදන යනවද? හැම පාසලකම පහසුකම් සඳහා අවධානය යොමු කරනවද? මේවා බලන්නට ඕනේ. මුදල් වියදම් කරන්නට වැඩක් නැහැ, නිලධාරීන් පත් කරාට වැඩක් නැහැ, ගොඩනැගිලි හැදුවට වැඩක් නැහැ. ඒකේ ප්‍රතිඵලයක් ලැබෙන්නේ නැත්තම්. මේ නිසා අපි කොච්චර මුදල් වියදම් කරත්, කොච්චර නිලධාරී පත් කරත්, කොච්චර අවධානය යොමු කරත් පන්ති කාමරයේ ඉන්න ශිෂ්‍යාගරෙහි අවධානය යොමු වෙන්න. ශිෂ්‍ය කේන්ද්‍රීය අධ්‍යාපනයක් තිද්දේන. හැබැයි ශිෂ්‍ය කේන්ද්‍රීය අධ්‍යාපනය පිළිබඳ කවුරුත් කැමර දුන්නත් මේකේ ප්‍රතිඵලයක් ලැබෙනවද කියන එක අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා. අපි දන්නවා විභාග සමත් වෙනවා. සාමාන්‍ය පෙළ 1990 ගණන් වෙනකොට සාමාන්‍ය පෙළ විභාග ප්‍රතිඵල 120 ගණන් වල තිබුණේ. හැබැයි වර්තමාන වෙනකොට 170, සමහර ඉස්කෝලවල 100 ප්‍රතිඵල තියෙනවා. උසස් පෙළ නම් සාමාන්‍යයෙන් අවුරුද්දකට 103,000ක් විතර විභාගයට ලිව්වට පස්සේ 175,000ක් විතර තමයි සමත් වෙන්නේ. මේ 175,000 දෙනු විශ්වවිද්‍යාලයට ලැබෙන අවස්ථාව ලැබෙන්නේ 30,000කට. එතකොට 103,000ෙන් 320,000ක් පමණ විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනය නැත්නම් උසස් අධ්‍යාපනය මගහැරෙනවා. ඒ අය විවිධ මාර්ග ඔස්සේ එක්ක පෞද්ගලික විශ්වවිද්‍යාල නැත්නම් වෙනත් කාර්මික සහ උසස් තාක්ෂණික අධ්‍යාපනය ලබනවා. ඒ ලබන දරුවන් ඒ තමන්ගේ රැකියා ලෝකයට ගැලපෙන අධ්‍යාපනය ලැබෙනවද කියන එක ප්‍රශ්නයක්. අද රැකියා ප්‍රශ්නය මුළු සමාජයම වෙලාගෙන තියෙනවා. උපාධිධාරී 60,000ක් පමණ අද රැකියා විරහිතව ඉන්නවා. ඉතින් මේ තරුණ ශ්‍රමය මේ සමාජයට උරා ගන්න ඕනේ. අද අපේ රටේ ආදායමට වඩා වියදම වැඩි. අපිට ආදායම උත්පාදනය කරගන්න ඕනේ. ආදායම උත්පාදනය කරගන්න කන් රටේ නිෂ්පාදනය වැඩි වෙනු. රටේ නිෂ්පාදනය වැඩි කරගන්න නම් මේ සම්පත් ඵලදායී විදිහට උපයෝජනය ලක් කරන්න ඕනි. ඒ සඳහා පුහුණු ශ්‍රමය, මේ රටේ බුද්ධිමත් අය, වියත් අය, දක්ෂ අය, මේ සියලු දෙනා එකතු කරලා මේ රට ගොඩනගන්නට. ඒ නිසා නිවැරදි අධ්‍යාපනයක් තියෙනවා වගේම මේ වෙන් කරන මුදලින් ප්‍රතිඵල ගන්නට. ඒ නිසා තිලකරාජා මන්ත්‍රීතුමා සාධාරණ කාරණාවක් මතු කරේ. ඒක තමයි ඇත්ත කාරණාව. ඒ නිසා වතුකරේ දරුවන්ටත් අනාගත සීන සබෑ කරවන්නට නම් ඒ අධ්‍යාපනය සඳහා විශේෂයෙන් රජය අවධානය යොමු කරන්න. අධ්‍යාපනය විතරක් නෙමෙයි, එයාගේ සංස්කෘතිය, එයාගේ සමාජ තත්ත්වය, සෞඛ්‍ය තත්ත්වය, ඒ යටිතල පහසුකම් සියල්ලටම අවධානය යොමු කරන්න. විශේෂයෙන් මම කතා කරන්නේ මොනරාගල දිස්ත්‍රික්කයේ ගත්තම මම නියෝජනය කරන ආසනය බිවිල ආසනය ගත්තම වතු කීපයක් තියෙනවා. ඒ වතු වල පාසල් තියෙනවා. ඉතින් ඒ වගේ තත්ත්වය බැලුවම අපිට හරි කනගාටු. අපිටත් දුකක් වේදනාවක් ඇති වෙනවා. ඇත්තට මට පුළුවන්කම ලැබිලා තියෙනවා ඒ වතු වලටත් මගේ මට ලැබෙන ප්‍රතිපාදවල නියම්ම උදව් කරන්න. මට ප්‍රධාන වතු දෙකකට මට මැදිහත් වෙලා විදුලිය ලබා දෙන්න පුළුවන්කම ලැබිලා තියෙනවා. ඒ පාරවල් හදන්න උදව් කරන්න අවකාශය ලැබිලා තියෙනවා. ඒ වගේම කෝල් වලට උදව් කරන්න ලැබිලා තියෙනවා. ඒ අය අතර අපේ අතර තියෙන අන්තර් සම්බන්ධතාවය වැඩි. හැබැයි ඒ අයගේ අධ්‍යාපනය, ඒ අය ඒ දරුවෝ ලබන අධ්‍යාපනය පිළිබඳ අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා. වතු කරේ දරුවෝ හුඟක් ඉගෙන ගන්නේ නැහැ. ඒ ඉගෙන ගන්නේ නැත්තේ එකක් පෙළඹවීමක් නෑ, අනිත් එක අධ්‍යාපන පහසුකම් පුළුල් විදියට ඒ දරුවන්ට ලැබෙන්නේ නැහැ. ඒ නිසා ඒ පිළිබඳ විශේෂ අවධානය රජය යොමු කරන්න ඕනි. තිලක රාජා මන්ත්‍රීතුමා, එතුමා නුවර එළියේ මන්ත්‍රීවරයෙක් විදිහට එතුමා ඉදිරිපත් කරපු මේ කාරණේ මං හිතන්නේ මුළු ලංකාවට මුළු දිවයිනටම සර්වසාධාරණයි කියන කාරණේ අපි මතක් කරමු. ඉතින් ඒ නිසා මෙහා පාලන ආණ්ඩුවේ ඒ නිලධාරීන්ට මතක් කරනවා, නැත්නම් යහා පාලන ආණ්ඩුවේ නියෝජනය කරන ආණ්ඩුවට අපි මතක් කරනවා. ඔව්, මේ පිළිබඳ අවධානය යොමු කරන්න. මේ වගේ වැදගත් ප්‍රශ්න සාකච්ඡා කරනකොට පාර්ලිමේන්තු සභාගමේ තුල රැදෙන්න අඩුගානේ අධ්‍යාපන අමාත්‍ය අමිතතුමාවත් නියෝජ්‍ය අධ්‍යාපන අමිතතුමාවත් මෙතන නැහැ. ඒක ගැන මම බොහොම කනගාටු වෙනවා. නමුත් ඒ වුණත් එතුමා ඉදිරිපත් කරපු ඒ යෝජනාවට මේ ආණ්ඩුවේ විශේෂ අවධානය යොමු වෙයි කියලා මා විශ්වාස කරනවා. බොහොම
ස්තුතියි. පාර්ලිමේන්තුව ජූනි මාස 27 වෙනි දින පෙරවරු 10:00 දක්වා කල්තබමි.